ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் தகர வித்யா அப்படின்னு ஒரு முக்கியமான பகுதி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தகரம் என்றால் சிறிய ஆகாசம் என்று பொருள். இப்போ இந்த சிறிய ஆகாசம் வந்து நம்முடைய உடம்புக்குள்ளே இதய வெளியில் இருக்குது. இதுதான் உபனிஷத் பேசுகிற விஷயம். சிறிய ஆகாசம் மனித உடலுக்குள்ளே இதய வெளியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. இப்போ இந்த இதய வெளியில் இருக்கிறத வந்து இந்த சாஸ்திரங்களை படித்து அனுபவபூர்வமாக வருகின்றார்கள் ஞானிகள். அதாவது இந்த சாஸ்திரங்களை படித்து தன்னையே தான் உணர்ந்து தன்மயமான அந்த தெய்வீக தன்மைக்கு வர்றவங்களுக்கு இதயம் அப்படின்னா எங்க இருக்குன்னு தெரியும். ஆனால் வெறும் பரோட்ச ஞானம் இருக்குல்ல, பரோட்ச ஞானம்னா படிப்பறிவு. அதாவது சும்மா அந்த புத்தக அறிவை வச்சுக்கிட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்ட்டு அப்படியே காப்பி அடித்தாங்கல்ல, ஈயே அடித்தாங்க காப்பின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பையன் வந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பான். எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸாம் பேப்பர் மேலே வந்து ஒரு ஈ உட்காரும். ஈ உட்கார்ந்த உடனே அவன் டப்புன்னு அந்த ஈ அடிச்சிருவான். அடித்த உடனே இவன் பின்னாடி காப்பி அடிக்கிறவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். பின்னாடி காப்பி அடிக்கிறவன் எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அருமையாக எழுதிக்கிட்டு இருந்தான். அதே அவனை பார்த்து நானும் அருமையாக எழுதிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு அவன் ஈயை பிடிச்சி அடிக்கிறானே, அப்போ ஈயை பிடிச்சி அடித்தா தான் அது சரியாக வரும் போல் இருக்குன்னு இவனை ஒரு ஈயை பிடிச்சி டப்புன்னு அடிப்பான். ஏன்னா ஒரே மாதிரி இருக்கணும், காப்பி அடித்தா ஒரே மாதிரி இருக்கணும்ல. அப்போ தானே அவன் வாங்குற மார்க்கு இவன் வாங்க முடியும். அவன் வந்து நூற்றுக்கு நூறு எடுக்கிறானா, அவனை பார்த்து இவன் காப்பி அடிக்கும்போது இவனும் அதே நூற்றுக்கு நூறு எடுக்கணும்னா அந்த ஈ அடித்தான் காப்பி. அவன் ஈ வந்த உடனே அவன் என்னடா அந்த ஈ தொந்தரவு பண்ணது, நம்மளை பரிச்சை எழுத விடாமன்ட்டு அவன் ஈ அடிச்சிட்டான். இவன் காப்பி அடிக்கிறவன் எதுக்காக அவன் ஈ அடித்தானே தெரியாது. இவனும் அந்த ஈயை பிடிச்சி அதே மாதிரி அடிச்சிடுவான். அப்போ இதுதான் காப்பி அடிக்கிறவங்க வேலை. இப்போ நம்ம அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, டெலகிராமு எல்லாத்தையும் நம்ம மெசேஜ் ஃபார்வேர்டு பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்துருக்கீங்களா? நம்ம ஜனங்க பூரா அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பூரா ஈ அடித்தான் காப்பி. அவன் அனுப்புறான், இவன் அனுப்புவான், இவன் அனுப்புறான், இவன் அனுப்புவான். இப்படியே வேர்ல்டு வைடு ஸ்ப்ரெட் பண்ணோம். ஆனால் அது என்னதுன்னே பார்க்க மாட்டான். நல்லதா கெட்டதா, அது உண்மையான விஷயமா பொய்யான விஷயமா அதெல்லாம் தெரியாது. இவன் படிச்சுட்டான், இவனுக்கு பிடிச்சி போச்சு, இவன் உடனே அவனுக்கு அனுப்புவான். இப்படி தான் இந்த வேர்ல்டெல்லாம் இயங்கிட்டு இருக்கு. இப்படி தான் எல்லாருடைய மனசு விளையாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஈ அடிச்சா காப்பி ஆட்கள்லாம் இதுக்கு லைக் பட மாட்டாங்க, சாஸ்திரத்துக்கு லைக் பட மாட்டாங்க. சாஸ்திரம் எப்படின்னா ப்ராக்டிக்கல், அப்படியே உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துறவங்க தான் இங்கே தேவைப்படுவாங்க. அப்போ இதய வெளியில் அப்படின்னு பார்த்த உடனே ஞானிகளுக்கு இதயம்ங்கிறது எங்கே இருக்குன்னா உச்சந்தலையில் இருக்கக்கூடிய இடம் தான் உண்மையான இதய வெளி. ஆனால் இந்த புத்தகத்தை படித்து இதயம்னு தெரிஞ்சுக்கிட்டவன் நெஞ்சு பகுதி எடுத்துக்குவான். அப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய பயிற்சி இருக்குல்ல, இந்த தகர வித்யா, அதில் நிறைய குருமார்கள் வந்து நெஞ்சு பகுதி தான் நினச்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நெஞ்சு தான் நினச்சிக்கிட்டு அந்த இதய அருகிலே வந்து ஒரு சூட்சம இதயம் இருக்குது. இது வந்து பௌதிக இதயம், அது சூட்சம இதயம். அப்போ இங்கே பௌதிக இதயத்து பக்கத்தில் அது நுண்ணியதாக இருக்குது, அதுதான் இதய ஆகாசம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தியானிக்க சொல்கிற குருமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த தகர வித்யா பயிற்சியெல்லாம் பெரும்பாலான இடங்களில் போயிட்டுருக்கு. ஆனால் உண்மை என்னென்னா அந்த இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இடம் வந்து எப்படின்னா அது உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய இடம். அங்கே இறைவன் பிரகாசிக்க முடியாது, அங்கே மனசு தான் பிரகாசிக்கும். அந்த மனசு என்ன பண்ணும், தூய அறிவு நிலைக்கு வேணால் வந்து பிரகாசிக்கலாம். அப்போ அங்கே உணர்ச்சிகளை கடந்து உணர்வு நிலைகள் அவன் செயல்படலாம். ஆனால் உண்மையான இறைவன் இருப்பிடம் எங்கே அப்படின்னா நம்முடைய உச்சந்தலையில தான். அதனால் இங்கே இதய ஆகாசம், இதய வெளி, ஹிருதயம் அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா நம்ம பாடத்திட்டத்தில் இங்கே பராபரமில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அது உச்சந்தலை தான். இதய வெளிங்கிறது நம்ம இருதய பகுதி கிடையாதுங்கிறத நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பல உபநிஷதங்கள் வகுப்பில் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதுக்கான விளக்கங்களும் கொடுத்துருக்குறோம், மணிக்கணக்கில் பேசியிருக்கிறோம். ஆகவே அதை மீண்டும் இங்கே பேச முடியாது. நீங்கள் அதை வேணால் பார்த்து கேட்டு புரிஞ்சுக்குங்க. அப்போ இங்கே என்னன்னா அந்த இதயத்தை அணுகினால், அந்த இதய வெளியை ஒருவன் அணுகினால் அனைத்தும் சாத்தியமாகும், இங்கே எல்லாம் சாத்தியம் அப்படின்னு இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்போ நிலத்தின் அடியிலே தங்க புதையல் ஒன்று மறைந்திருக்கிறது. ஆனால் அந்த நிலத்தின் அடியிலே இருக்கின்ற தங்க புதையலை மறந்து அது இருப்பது தெரியாமல் அதன் மீதே மீண்டும் மீண்டும் பலரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த புதையலை அடைவதில்லை. அதுபோலவே தினந்தோறும் அந்த இறை உலகத்திற்கு இவர்கள் செல்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அதை அறிவதில்லை என்று இங்க பூடகமா பேசுது. தினந்தோறும் இறை உலகத்துக்கு செல்கிறார்கள், ஆனால் அந்த இறைவனை அவர்கள் அடைவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படிங்க நான் தினந்தோறும் இறை உலகத்துக்கு செல்றேன்னா எப்படிங்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் தூக்கம். அதை சொல்ல போகுது இந்த உபநிஷத்தை அருமையா பேச போகுது. எப்படி நீ இறைவனை அடையிற, தினந்தோறும் நீ எப்படி இறைத்தன்மைக்குள்ள போற அப்படிங்கிறத இந்த உபநிஷத்து இனிமேல் தான் பேச போகுது. அப்ப இங்க இதய வேளையில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவனை தியானித்தால் சாதாரண ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்ளலாம். உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கு, எல்லாம் சாத்தியம். ஆனால் அத்தகைய ஒரு அரிதான அரிய வழியை சாதாரண மனிதன் ஏன் நாடுவதில்லை, ஒரு சாதாரண மனிதன் ஏன் அதை நாடுவதில்லை, அறியாமைதான் காரணம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுதான் உண்மை. அப்புறம் நான் கடந்த வகுப்பில் ஒரு பாடம் சொன்னேன், ஒரு கதை சொன்னேன்ல, ஒருத்தர் வந்து பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறான், வாழ்நாள் முழுவதும் பிச்சை எடுக்கிறான், உணவுக்காக பிச்சை எடுக்கிறான். ஆனால் அந்த உணவுக்காக வறுமையிலேயே வாடி வாடி பசிக்காகவே பிச்சை எடுத்து எடுத்து செத்தே போயிட்டான், உயிரையே விட்டுட்டான். ஆனால் அவனை புதைப்பதற்காக அந்த மரத்தடியில் ஒரு குழியை தோண்டும் போது தான் அந்த குழிக்கு அடியில் அரடி குழி தோண்டின உடனே அது அடியில் ஒரு பெரிய புதையலை கிடச்சிது. அந்த புடைகள் பார்த்தீங்கன்னா பல தங்க கட்டிகள், தங்க காசுகள், வைரம், வைடூரியம், அப்படி ஒரு விலையுயர்ந்த பொருட்கள் வந்து அவன் உக்காந்துருந்த இடத்துக்கு கீழே அரை அடியில் கிடச்சிருக்கு. ஆனால் அது அவனுக்கு தெரியல. பார்த்தீங்களா எப்படி தெரியும், தெரியாது. அவனுக்கு அந்த உக்காந்துருக்கிற அடியில் அந்த புதைகள் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவன் பிச்சை எடுத்திருப்பான், நான் எடுத்திருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு தெரியாததுனால அவன் வாழ்நாள் முழுக்க பிச்சை எடுத்துட்டான். அது மாதிரி இப்போ நமக்குள்ளேயே எல்லா சக்தியும் இருக்குது, நமக்குள்ளேயே எல்லாவற்றையும் கொடுக்கின்ற புதையல் இருக்குது. ஆனால் அது தெரியல, அது தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம், நம்ம இடத்துல அந்த விழிப்புணர்வு இல்லாததான் காரணம். நம்ம இடத்துல வந்து மனம் போன போக்கில் அந்த மனத்தை வந்து பணத்துக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லோருமே வந்து நம்முடைய மனசை எங்கே கொண்டு போய் வச்சுருக்கிறோம், பணம்ங்கிற ஒரு விஷயத்தில் கொண்டு போய் வச்சுருக்கோம். அப்போ எல்லோருமே ஆன்மீகத்துக்கும் அதுக்கு தான் வரோம், எல்லாமே பணம். இன்றைக்கு வந்து எப்படி போயிட்டுருக்குன்னா மனித சமுதாயமே பணம் 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 அப்படின்ட்டு பணத்துக்காகவே ஓடுகின்ற கூட்டம். அந்த பணத்துக்காக ஓடுகின்ற கூட்டம் வந்து பணம் எதுலெல்லாம் கிடைக்கும்னு பார்க்குது. அது பிஸ்னஸில் கிடைக்குமா, இல்லை சொந்த தொழில் பண்ணால் கிடைக்குமா, இல்லை ஒரு வேலைக்கு போனால் கிடைக்குமான்னு பார்க்குது. அப்புறம் ஆன்மீகத்தில் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஆன்மீகத்துலேயும் பல யோகா சென்டர்ஸு, பல ஆன்மீக குருமார்களுடைய கோயில்கள், அப்புறம் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு பூரா எங்கே பார்த்தாலும் ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு ஆர்கனைசேஷனு, அப்புறம் கோயில், அந்த கோயில் மூலமாக வருமானம், இப்படி தான் மக்கள் வந்து பொருளாதாரத்தை நோக்கி ஆன்மீகத்தையும் கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் பணம் பணம்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் மனம் இருக்குது. ஏன் பணம் பணம்னு ஓடுறாங்க, மனம் அப்படி இருக்குது, மனசு பூரா பணத்தில் போய் சிக்கிக்கிச்சு. அப்போ பணம் பணம் தான் ஓடுவான். ஆனால் அந்த பணம் தான் வாழ்க்கையானா, இல்லை இல்லையா, நம்ம கடந்த பாடத்தில் தெளிவாக சொல்லிட்டோம். பெரிய பணக்காரன் கூட தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கோம்னா அவனுக்கு பவுன்சர்கள் தேவைப்படுறாங்க. பவுன்சர்கள் இல்லாமல் அவன் வாழ முடியாது. அவன் வெளியே போகணும்னாலே பாதுகாப்புக்கு 10 பேர் வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா எவன் போட்டு தள்ளுவான்னு தெரியாது. நேற்று நியூஸ் பார்த்தீங்களா, அமெரிக்காவில் இவருக்கு ரைட் ஹேண்டாக இருந்தான் இல்லையா, அவன் என்ன பண்ணிட்டாங்க, சுட்டுட்டாங்க. அவனை வந்து அங்கே லாங்கிலிருந்து ஷார்ட் பண்ணிட்டான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கியில் அவனை சுட்டு அந்த இடத்துல கொண்டுட்டாங்க. அவன் பெரிய கோடீஸ்வரன், அவன் அமெரிக்க அதிபருக்கு ஒரு ரைட் ஹேண்டு மாதிரி. அவன் தான் அவர் கீழே எல்லாமே சொல்லி இப்போது அமெரிக்காவில் என்னென்ன நடக்குது, எப்படி எல்லாம் நடத்தணும் அப்படின்னு அவன் நிறைய விஷயங்களை கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவன். அப்போ அப்படிப்பட்டவன் வந்து சுடப்பட்டு நேற்று இறந்துட்டான். அவன் பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், மல்டி மில்லியனர் அவன்லாம். ஆனால் பட் என்ன வாழ்க்கை, அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ எதுக்கு இது சொல்கிறேன், பணம் இருந்துட்டால் மட்டும் சந்தோஷம் வந்துடுமா, பணம் இருந்துட்டால் மட்டும் பதவி வந்துடுமா, பதவி வந்துட்டால் மட்டும் வாழ்க்கை சந்தோஷமாக அமையுமானா, அமையாது. அந்த பதவி பணம் அந்த பகட்டு இதுவே வாழ்க்கை முடிச்சிடும். அப்போ இங்கே வாழ்க்கையில் உண்மையான அமைதியும் ஆனந்தமோ சந்தோஷமோ நம்மை நாம் அறிவதில் தான் இருக்க தவிர வெளி விஷயங்களில் கிடையாதுங்கிறத நேற்றைய நிகழ்வு நமக்கு காட்டி கொடுத்தது. ஏன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரனும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொண்டு போக முடியாது. ஒரு ஷாட்டு தான், ஒரே ஒரு ஷாட் அடித்தான், புல்லட் ஷாட்டு, அங்கே ஸ்பாட் அவுட்டு. அப்போ அது மாதிரி இங்கே மரணம் அப்படிங்கிறது எந்த ரூபத்தில் வேணால் வரலாம், அது பணக்காரனா ஏழையெல்லாம் பார்க்காது. ஆனால் மரணம் அடையும் போது நான் இந்த மனித பிறவினுடைய மகோன்னதத்தை புரிஞ்சுக்கிட்டேனா, அதனுடைய மகத்துவத்தை நான் அனுபவமாக்கினேனா அப்படின்னு யாருக்கும் புரியுதோ அவன் தெய்வீக மனிதனாக மாறுகின்றான், தெய்வாம்சம் பொருந்தியவன் ஆகிறான் அப்படின்னு எங்கள் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்போ நமக்கு புதையல், அது மிகப்பெரிய ஒரு புதையல் நம்மிடத்துலேயே இருக்குது. ஆனால் அது நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கின்றோம். அது வந்து நம்முடைய அஜ்ஞானம், நம்முடைய அறியாமை என்று இங்கே சாஸ்திரம் சொல்லி நம்ம புரிய வைக்க பார்க்குது. அப்போ நமக்கு தேவையான வேண்டியவைகள் அனைத்தையும் வழங்கவல்ல ஒன்று தன்னுள் தன் இதயத்தில் இருப்பதை மனிதன் அறிவதில்லை. துரதிர்ஷ்டம் என்னவென்றால் அதை அவன் முற்றிலும் அறியாமலும் இல்லை. ஏனெனில் அவன் தினமும் அந்த இறையுலகத்திற்கு சென்று வருகிறான். எப்போது, எப்படி? தூக்கத்தில். எப்படி அவன் சென்று வருகின்றான்? தூக்கத்தில் தினந்தோறும் அந்த இறையுலகத்திற்கு அவன் சென்று வருகின்றான். இப்ப சாஸ்திரம் வந்து இதை எப்படி நமக்கு சொல்லி புரிய வைக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ நீங்கள் வெளி உலகம் உங்களுக்கு விரிஞ்சதுன்னா மனசு வேலை செய்து, உங்களுக்கு வெளி உலகம் ஒடுங்குதுன்னா மனசு ஒடுங்கிடுச்சின்னு அர்த்தம். அப்போ வெளி உலகம் உங்களுக்கு ஒடுங்கக்கூடிய நிகழ்வு எப்போ நடக்குது? தினந்தோறும் தூக்கத்தில் நடக்குது. அப்போ தினந்தோறும் நீங்கள் போய் தூங்கும்போது உங்களுக்கு இந்த உலகம் உங்களை விட்டு போயிடுது, உறவுகள் உங்களை விட்டு போயிடுது. நேற்று நம்ம பாடத்தில் சொன்னோம் இல்லையா, உலகமும் இருக்காது உறவுகளும் இருக்காது, உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் தெரியாது, நீங்கள் ஆணா பெண்ணான்னு தெரியாது, நீங்கள் இந்தியனா இஸ்லாமியனான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நீங்கள் தூக்கத்துக்குள்ளே போய் ஒடுங்கிட்டுறீங்க. என்ன காரணம்? அந்த தூக்கத்தில் நீங்கள் ஒடுங்கின இடம் தான் இறைவனுடைய இடம், பரமாத்மாவனுடைய இருப்பிடம். ஏன்னா அங்கே ஆகாசத்தில் இருக்கார். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய உடல்லையும் சிறிய ஆகாசமாக, தகர ஆகாசமாக இறைவன் மையம் கொண்டிருக்கிறான். அங்கே தான் நம்ம போய் ஒடுங்குறோம். அந்த இடத்துல நம்ம போய் ஒடுங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உலகம் தெரியாது, இறைவன் மட்டும் தெரியும். ஆனால் அங்கே நம்ம இறைவனை உணர முடியாது. ஏன்னா அங்கே மனசு இல்லாததுனால. அங்கே மனசே போய் ஒடுங்கிட்டது இல்லை. மனசே போய் ஒடுங்கிட்ட பிறகு நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு இடம் இல்லை, அதற்கான புரிதலுக்கும் இடம் இல்லை. ஏன்னா மனது வந்து அந்த இடத்துல இல்லாத நிலையில் இறைவனை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அதற்கு என்ன பண்ணுறது? இங்கே சொல்லி கொடுக்குது, உண்மையான ஆனந்தம் இறைவனில் மட்டுமே உள்ளது. எனவே தான் தூக்கத்தில் பெறுகின்ற ஆனந்தத்தை இழக்க யாருமே தயாராக இல்லை. ஏனென்றால் பொன் பொருள் சுகபோகம் உணவு என்று எதை கொடுத்தாலும் ஒரு நாள் தூக்கத்தை மனிதனால் விட இயலாது அப்படின்னு நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறேன். இப்போ ஒருத்தன் வந்து ரெண்டு மூணு நாள் தூங்காமல் அவனை பண்ணணும் அப்படின்னா, முதல் நாள் அவங்ககிட்ட சொல்கிறான், பரப்பா நீ ஒரு அஞ்சு நாள் தூக்கம் கட்டினா உனக்கு 5 கோடி ரூபா பணம், உனக்கு 5 பெட்டி நிறைய தங்க காசு, அப்புறம் வைர வைடூரியம் எல்லாமே கொடுக்குறேன், ஆனால் நீ 5 நாள் தூக்கம் கட்டணும், ரெடியான்னு கேட்குறான். அவன், ஓகேங்க, இவ்வளோ கொடுக்குறீங்கல்ல, 5 நாள் தூக்கம் கெடுறது என்ன பெரிய விஷயமா, நான் பார்த்துட்றேங்க அப்படிங்கிறான். சரி ஓகேன்ட்டு அந்த சவாலுக்கு ஒத்துக்கிறான் அவன். நாமளும் அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு 5 கோடி ரூபா பணம், 5 பெட்டி நிறைய தங்க காசு, 5 நாள் அவன் தூக்கம் கெடணும். இப்போ என்னென்னா அவனை ஒரு நாள் பார்ப்போம், சரிப்பா நீ தூக்கம் கெடு பார்க்கலாம். இன்றைக்கி அவன் என்ன பண்ணுவான், உட்காந்துட்டு இருப்பான், விடிய விடிய அவன் அப்படியே தூக்கம் கெட்டுருப்பான். நாம் என்ன பண்ணுவோம், ஆளுங்களை மாற்றிக்குவான், நாம் தூக்கம் கெட முடியாதுல்ல. நம்ம இன்றைக்கி வேற ஒருத்தர், நாளைக்கு வேற ஒருத்தர், 5 பேர் வந்து அங்கே பார்த்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவான். அவன் முதல் நாள் தூக்கம் கெட்டுறான்ட்டு அப்படியே முயற்சி பண்ணுவான், நல்லா அருமையாக இருக்கும், எப்படியும் 5 கோடி சம்பாதிச்சிடலாம் விடு அப்படின்ட்டு அவன் முதல் நாள் தூங்காமல் அப்படியே தாக்கு பிடிப்பான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறுநாள் அப்படியே டயர்ட் ஆவான். ஏன்னா இரவு பூரா சரியாக தூக்கம் இல்லை, மறுநாள் காலையில் அவன் தூங்கி ஆகணும். ஆனால் டயர்ட் ஆகினாலும் தாக்கு பிடிப்பான். 5 கோடி இல்லையா பணம், என்ன 1 கோடியா 2 கோடியா, 5 கோடி, 5 பெட்டி வேற தங்க காசு, எப்படியாவது இதை பிடிச்சிடணுன்ட்டு 2வது நாள் அப்படியே முயற்சி பண்ணுவான். நான் பார்க்குறேன் இன்றைக்கி இப்படி எழுந்துகிட்ருக்கேன்ட்டு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 2வது நாள் இரவு வர வர அவனை அப்படியே முடியாது, கண்ணு தானாக சொக்கும். அவன் என்ன பண்ணாலும் தாக்கு பிடிக்க முடியாது. டீ கொண்டு வாங்க, டீ குடிக்கலாம், கண்ணில் தண்ணி ஊற்றிக்கலாம், கண்ணை கொஞ்சம் சூடு ஒத்தடம் கொடுத்துக்கலாம், என்ன பண்ணாலும் அவன் 2வது நாள் இறுதியில் அந்த விடியற் காலையில் தானாகவே தூங்கிடுவான், தூங்காமல் இருக்கவே முடியாது. மனிதன் என்றவன் தூங்காமல் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா அப்படி தூங்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா பைத்தியம் ஆகிடுவீங்க. அப்போ தூங்காமல் இருக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலையில் தானாகவே கண் என்ன பண்ணோம்னா, இயற்கை என்ன பண்ணும், நம்ம உடம்பு தான் இயற்கையாகவே இருக்கிறதுனால, பிரபஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம கண்ணை சொக்க வச்சு தானாகவே நம்மளை தூங்க வச்சிடும். அப்போ ஏன் தூங்க வைக்குது? தினசரி ஒடுக்கம் நடக்குது, தினசரி இறைவனோட நம்ம ஒடுங்கி ஆகணும், அப்போ தான் மறுநாள் நம்ம இயங்க முடியும். அப்போ அந்த இரவு நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த இறைவனுடைய அந்த இருப்பிடமாகிய ஆகாச குகைக்குள்ளே, இருதய குகைக்குள்ளே போய் ஒடுங்கிடுவோம். அப்படி ஒடுங்கிட்டால் நமக்கு அங்கே தான் ரெஃப்ரெஷ் ஆகிரும், அங்கே தான் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகி மறுநாள் காலையில் எழுந்து சுறுசுறுப்பாக வரோம். அப்போ நம்ம அந்த சுறுசுறுப்பாக வர்றதுக்குண்டான ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட் எதுன்னா, அந்த ஆகாசம், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த தகர ஆகாசம் தான் ரெஃப்ரெஷ் பாயிண்ட். அந்த இடத்துல நீங்கள் தூக்கத்தில் அடையக்கூடிய அந்த நிலையை தூங்காமல் தூங்கி சுகம் பெற முடியும். அது ஞானிகள் வந்து புரிஞ்சுக்கிட்டு, அந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டு, அந்த தூக்கம் இல்லாமையே அந்த இறைவனை அந்த இடத்துல அனுபவமாக்க முடியும். நீங்கள் தூங்கி தான் போய் அங்கே அடையிறீங்க. ஆனால் தூங்கி அங்கே அடையிறதுனால என்ன ப்ராப்ளம் ஆகிடுது உங்களுக்கு? மைண்ட் இல்லாததுனால நீங்கள் இறைவனில் தான் ஒடுங்கிருக்கீங்கன்னு தெரியாமையே தூங்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் இறைவனில் தான் ஒடுங்கி இருக்கிறீங்கன்னு தெரியாமல் தூங்குறது ஒரு அஞ்ஞானங்கிற மாதிரி, நீங்கள் உங்களையே யாருன்னு தெரிஞ்சிக்காமல் தூங்கிட்டு இருக்கீங்க. ஏன் ராமசாமியா குப்புசாமியான்னு தெரியல, கமலாவா விமலான்னு தெரியல, ஆனா பெண்ணான்னு தெரியல, இந்தியானா இஸ்லாமியானான்னு தெரியல இல்லையா? இப்போ இதெல்லாம் ஏன் தெரியல? மனசு இல்லை, தெரியல, தூங்கிட்டீங்க, அது எதுவுமே தெரியாமல் தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன? அஜ்ஞானம், அறியாமை. இறைவனிடத்துலேயே நீங்கள் போய் ஒடுங்கினாலும் நான் யார் என்று தெரிந்து கொள்ளாத ஒரு அஜ்ஞான நிலை, அறியாமை நிலையில் உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. அப்போது இறைவனிடத்தில் ஒடுங்கும் போதும் நான் யாருன்னு என்னை தெரிஞ்சுக்கிட்டு ஒடுங்கினா அது அறிவு நிலை, விழிப்பு நிலை, இறை நிலை, பிரம்ம நிலை, பிரம்மானந்த நிலை. இதை சாஸ்திரம் சொல்லுது. இதை தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதுங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது, அந்த தூக்கம். இங்கே தூங்காமல் விழிப்பு நிலையிலேயே இறைவனை நாம் பார்க்கின்ற ஒரு வைபவம், ஒரு அனுபவம் நிகழணும். அது எப்படி சாத்தியம்? அது தியானத்தால் சாத்தியம். சாதாரண தூக்கத்தால் சாத்தியம் இல்லை, தகர வித்யா தியானத்தில் சாத்தியம். அப்போ அந்த தியானத்தில் நம்ம விழிப்போடு இருப்போம், ஆனால் இறைவனோடு இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய தகர வித்யா தியானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஆனந்தம், அந்த தூக்கங்கிற ஒரு ஆனந்தத்தை நம்ம ஏன் இழக்க விரும்புவதில்லைன்னா அங்கே ஒரு அமைதி கிடைக்குது இல்லையா? போய் தூங்கும்போது அமைதி ஆகிடுறோம், எந்த டென்ஷனும் இல்லை. இப்போ நம்ம விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கடங்காரம் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, 1008 பிரச்சனை. ஆனால் போய் தூங்கும்போது கடங்காரம் பிரச்சனையும் இல்லை, குடும்ப பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, அமைதியாக தூங்கிடுறோம். ஆனால் தூக்கத்துலேருந்து எழுந்த பிறகு தான் நமக்கு திருப்பி கடங்காரம் பிரச்சனை, 1008 பிரச்சனை வந்துடும். ஆனால் தூக்கத்தில் எதுவுமே தெரியாமல் தூங்கிறதுனால ஒவ்வொரு மனிதனும் அந்த தூக்கத்தை விரும்புகிறான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவனுக்கு வேணும்னா எவ்வளோ பொன் பொருள் கொடுத்தாலும் தூக்கத்தை மட்டும் எவனாலையும் இழக்க முடியாது, இழக்க விரும்ப மாட்டான். அப்படி விரும்புபவன் யாராக இருப்பான்? முட்டாளாக இருப்பான். தூக்கம் வேண்டாங்க, எனக்கு பணம் கொடுங்கன்னு சொன்னால் அவன் முட்டாள் தானே. ஏன்னா தூக்கத்தை விட்டுட்டு பஞ்சனை வாங்கி என்ன பிரயோஜனம்? அப்படி வாங்கி தூங்க முடியாமல் அந்த பஞ்சனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அது மாதிரி வாழ்க்கையில் தூக்கத்தை விட்டு எதையும் பிடிக்க முடியாது. அப்போ இங்கே தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் அதை தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதாக மாற்றிக்கொள்ளுகின்ற வித்தைக்கு பேர் தகர வித்யா என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இங்கே நம்ம அந்த தூக்கத்தில் போய் ஒடுங்கணும்னா அங்கே நமக்கு யாரும் தெரியாமல் போகிற நிலை வந்து தகர வித்யாவில் இல்லை. தகர வித்யாவில், தகர தியானத்தில் நீங்கள் தூங்குகிற நிலை மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் இங்கே உயர்பரிமாண அனுபவம். அப்போ இங்கே இதை வந்து சாஸ்திரம் பேசும்போது இதயத்தில் உள்ளார் என்று தன்னுடைய சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய இந்த அத்தியாயத்தில் 3வது ஸ்லோகத்தில் சொல்லுது. நிச்சயமாக இறைவன் இதயத்தில் உள்ளார். ஹிருதயத்தில் இருப்பவர் என்பதே ஹிருதயம் என்ற சொல்லின் பொருளாகும். இவ்வாறு அறிபவன் தினந்தோறும் இறையுலகிற்கு செல்கிறான். அதாவது இதயத்தில் எழுந்தருளிருக்கின்ற இறைவனை அறிபவன் தினந்தோறும் தூக்கத்தின் போது இறையுலகத்திற்கு செல்வதையும் அறிகிறான். அப்ப நிச்சயமாக இறைவன் இதயத்தில் உள்ளார் என்பதை ஹிருதயம் என்ற சொல்லே இங்கு சுட்டி காட்டுகிறது என்று இந்த இடத்துல விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஹிருதயம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு. ஹிருதயா அப்படின்னா சான்ஸ்கிரிட். அப்போ ஹிருதி அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இதயம் என்று தமிழ் வார்த்தை. அயம் அப்படின்னா இருப்பவர் என்று அர்த்தம். அயம் என்றால் இருப்பு என்று அர்த்தம். அப்போ ஹிருதயத்தில் இருப்பவர், அப்போ அதுதான் ஹிருதயம். இறைவன் இதயத்தில் அப்படின்னு இருக்கிறார் அப்படின்னா ஹிருதி அயம், இதயத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை பிரிக்கணும். ஹிருதயம் அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சிங்கன்னா ஹிருதி பிளஸ் ஐஎம் ஈக்குவல் டு ஹிருதயம் அப்படின்னு வருதோம். இது சான்ஸ்கிரிட் வேர்டு. நம்ம இதயம்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, இ த எம் இதயம்னு சொல்லுவோம். ஆனால் சான்ஸ்கிரிட்ல ஹீ போடுவோம், ஹா அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா, அந்த ஹாவில் ஹீயை மாற்றி ஹிருதயம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹிருதயம் என்றால் இதயத்தில் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இதயம் என்பது பௌதீக இதயமோ அல்லது பௌதீகத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு இதயமோ இல்லை, அது நம்முடைய சகஸ்திரஹாரம், பிரம்மரந்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த இடம் தான் உண்மையான இதயம். இந்த இதயம் பௌதீக இதயம் இருக்கிற இடம். அந்த இடத்துல உணர்ச்சி மையம், அங்கே இறைவன் அனுபவமாக மாட்டான். இறைவன் அனுபவமாகின்ற இடம் உச்சந்தலை, பிரம்மரந்திரம், 10வது வாசல் என்று இங்கே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துல என்ன இங்கே சொல்ல வராங்கன்னா, இந்த மந்திரம் இறைவன் இதயத்தில் நிச்சயமாக உள்ளார் என்று இந்த மந்திரம் கூறுகிறது. இவ்வாறு அறிபவன் என்றால், இவ்வாறு இதயத்தில் இறைவன் எழுந்து அருள்வதை அனுபூதியில் உணர்கின்றான் என்று பொருள் என்று இந்த இடத்துல பேசுது. இப்போ அனுபூதி பெற்றவனின் அடையாளம் என்ன? இப்போ இறைவனை தன்னுள் உணர்ந்து விட்டால், இப்போ நானும் அந்த இறைவனும் வேறு வேறு அல்ல அப்படின்னு தன்னுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்வு மையத்தை ஒருத்தன் தொட்டுட்டான் அப்படின்னா அந்த அனுபூதி பெற்றவனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அவனுடைய அறியாமை அகழ்ந்து அவன் தூய அறிவாக திகழ்வது தான் அனுபூதியினுடைய அடையாளம். அந்த அனுபூதி நிலையில, அந்த தூய அறிவு நிலையில, இங்கே எல்லாம் என்னுடைய இருப்பினாலேயே இருக்கிறதுங்கிற அந்த தெளிவு, அந்த ஞானம், அந்த புரிதல், அதுதான் அனுபூதி. அங்கே இறைத்தன்மை அப்படிங்கிறது ஒரு தூய அறிவு நிலை. அந்த அறிவு நிலையில தன்னையே எல்லாவற்றிலும் காணுகின்ற மிகப்பெரிய உயர் பரிமாண நிலை. அந்த உயர் பரிமாண நிலையில அந்த ஞானி அந்த மகான் என்ன பண்றாரு, தன்னையே எல்லாவற்றிலும் காண்கிறார். எப்படி காண்கிறார், உணர்வில் காண்கிறார், உயிரில் காண்கிறார். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். தன்னையே எல்லாவற்றிலும் காண்கிறார் அப்படின்னா உருவத்துல காண்கிறார்னு புரிஞ்சுக்க கூடாது. அங்க உணர்வில் உயிரில் காண்கிறார் தன்னை, அந்த உணர்வாய் உயிரை எல்லா இடத்திலும் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது எல்லாருடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கிறார், எல்லாருடைய உயிருக்கும் மதிப்பு கொடுக்கிறார். அவர் தான் ஞானி. இப்போ ஞானிங்கும் போது இங்க அந்த உயிரும் நான் தான், இந்த உயிரும் நான் தான் அப்படின்னு புரியும் போதுதான் வள்ளலார் போன்ற மகான்கள் என்ன சொல்றாங்க, வாடிய பயிரை கண்ட போது நான் வாடினேன்னு சொல்றாங்க. இப்போ வாடிய பயிரை கண்டு ஒருத்தர் வாடுறாருன்னா அவருடைய மனோபாவம் எப்படி இருக்கு, தன்னுடைய உணர்வு மாதிரி தான் அந்த செடி கொடிக்கும் இருக்கும். அப்போ எனக்கு வர்ற வேதனை மாதிரி தானே அதுக்கு ஒரு வேதனை இருக்கும், எனக்கு வர்ற பசி மாதிரி தானே அதுக்கு ஒரு பசி இருக்கும் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்கறதுனால அந்த வாடிய பயிரை பார்த்தார் வள்ளலார், வந்து வாடிய பயிரை பார்த்தார். பார்த்த உடனே அடா இந்த செடிக்கு தண்ணி ஊத்தாமல் இருக்கானுங்களே, இந்த பயிருக்கு தண்ணி ஊத்துருந்தா அது எதுக்கு வாடுது, நல்லா செழிப்பா தளத்தாலும் நின்றுட்டு இருக்குமே, அப்போ அதுக்கு பசி இருக்கும் போல் இருக்கு, யாருமே தண்ணி கொடுக்கல அப்படின்னு கண்டு வாடுகின்றார். அந்த வாட்டம் எப்படி வள்ளலாருக்கு வந்தது, தன்னையே எல்லாவற்றிலும் காண்பதுனால் வந்தது, நானும் உயிர் அதுவும் உயிர்னு பார்க்கறதுனால. அப்போ இங்கே இருமைகளற்ற நிலை, அங்கே உடல் வேற வேற, அது வந்து ஒரு பயிரினம், ஒரு நெல் பயிராக இருக்கலாம் அது, இவர் வந்து ஒரு மனித இனம், ஒரு மனிதனாக இருக்கலாம் வள்ளலார். ஆனால் இங்கே மனித இனமாக இருக்கட்டும், ஒரு பயிரினமாக இருக்கட்டும், ஆனால் இரண்டுக்குள்ளும் இருப்பது இறைவன் தானே, அந்த உயிர் தானே. அப்போ அந்த உயிர் தான் இறைவன் என்று உணர்கின்றவனுக்கு பேதமை கிடையாது, இருமைகள் கிடையாது, உடல்கள் கிடையாது, அவன்தான் அந்த தெய்வீக நிலையை அடைந்தவன். அப்போ அவனுக்கு இங்கே எல்லாம் சாத்தியம், எதுவும் சாத்தியம், அவன்தான் இறைவன். அப்போ அப்படிதான் இறைவன் இருக்கிறான், அதுதான் அனுபூதி பெற்றவனின் அடையாளம். இங்க அனுபூதி பெற்றவனுடைய அடையாளம் என்ன, இதுதான் அடையாளம், வேற என்ன அடையாளம், எல்லாவற்றிலும் தன்னை காண்பது, தன்னை என்றால் தன் உயிரை காண்பது. அப்ப அப்படி இருக்கிறவனுக்கு இன்னொரு உயிரை துன்புறுத்த தோணுமா, இன்னொரு உயிரை வதை பண்ணி சாப்பிட தோணுமா, இன்னொரு உயிரை கொல்லுவதற்கு தோணுமா, அப்படி யாருக்கும் தோணாது. அப்படிதான் ஞானிகள் இருக்கிறார்கள், அப்படிதான் வாழ்கிறார்கள், அதுதான் அவர்களுடைய அடையாளம். அப்ப இந்த உலகம் யாருடைய மகிமையோ அந்த இறைவன் அவர்கள் இதயத்தினுள் உரைகிறார், அவரை தரிசித்தால் எல்லா மன மயக்கங்களும் அகல்கின்றன, சந்தேகங்களும் மறைகின்றன, வினை பயன்களும் அழிகின்றன என்று நம்ம ஏற்கனவே முண்டக்கோ உபநிஷத்துல இதை பற்றி விரிவாக பார்த்துருக்கிறோம். அதை உங்களுக்கு இங்க ஞாபகப்படுத்துறேன். முண்டக உபநிஷத்தும் இதை சொல்லுது, இந்த மாதிரி யார் ஒருவன் தன் இதய குகையில் இருக்கின்ற இறைவனை உணர்கின்றானோ அவனுடைய அறியாமை அகல்கிறது, அந்த இறைவனுடைய மகிமை அவனிடத்தில் பெருகுகிறது, அவனுடைய மனமயக்கங்கள் எல்லாம் அகல்கின்றன, சந்தேகங்கள் மறைகின்றன, வினை பயன்கள் நீங்குகின்றன என்று முண்டக உபநிஷத்துல பார்த்தோம். அப்ப அறியாமை அகலும் போது தன்னை பற்றியும் இறைவனை பற்றியும் பிற உண்மைகளை பற்றியும் எல்லாம் தெரிய வருகிறது. தினமும் தூக்கத்தில் இறைவனிடமே தங்கி வருவதையும் அவன் உணர்கின்றான். அப்பொழுது மட்டும்தான் அவனுக்கு உண்மை புரியும். அந்த விழிப்பு நிலைங்கிறது என்ன, ஆழ்ந்த உறக்க நிலைங்கிறது என்ன, அப்ப உண்மையான விழிப்புங்கிறது என்ன, நாம இப்ப இந்த உலகத்துல விழிச்சுக்கிட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற விழிப்பு நிலை என்ன, ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியும். ஏன்னா விழிப்பு அப்படிங்கிறது தன்னை உணர்ந்து விழித்துக் கொள்வது, சும்மா கண்ணை திறந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கறது இல்லை. விழிப்பு நிலை அப்படின்னா இப்ப வள்ளலார் வந்து விழித்திரு அப்படின்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக நான் கண்ணை திறந்துட்டு இருக்க சொல்லிட்டாருங்க, நான் இனிமேல் தூங்கவே மாட்டேங்க அப்படின்ட்டு தூக்கம் கட்டிக்கிட்டு இருக்கிறது எப்படி ஒரு முட்டாள்தனம், அப்படி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பசித்திருன்னு வள்ளலார் சொல்லிட்டாருன்னு ஒரு கூட்டம் சாப்பிடாமையே இருக்குது, அது என்ன சொல்றது, பெருமை அடிச்சுக்குது, நான் சாப்பிட்றதே இல்லை தெரியுமா, பசித்திருன்னு சொல்லிட்டார் வள்ளலார், அதனால நான் பசியோடு இருப்பேன், அதனால உணவின்றி வாழும் கலை, உணவில்லாமையே வாழ முடியும் தெரியுமா அப்படின்னு எல்லாம் ஒரு பீடா விட்டுட்டு ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா புரிதல் இல்லை, அறகுறையா புரிஞ்சுக்கிறது, விழித்திரு பசித்திருன்னு வள்ளலார் சொல்லிட்டாரு, தனித்திருன்னு சொல்லிட்டாருன்னு தனியா போய் ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டது, தனித்திருன்னு வேற வள்ளலார் சொல்லிட்டாருங்க, அதனால நான் என்ன பண்ண போறேன், தனியா ஒரு குகையில போய் இருந்துக்க போறேன், அதனால நான் யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி குகையை தேடி போறான். ஆனா உண்மையில தனித்திருன்னா என்ன அர்த்தம், என்ன வள்ளலார் என்ன நோக்கத்துல நமக்கு சொன்னார் தனித்திருன்னு, இங்க தனித்திருக்கிறது நான் மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு வேற எதுவுமே இல்லை, என்னிலே எல்லாம் இருக்கிறது அப்படிங்கறதுதான் தனித்திரு. ஏன்னா பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், ஜகத் மித்யா. அப்ப இறைவன் மட்டும் இருக்கிறான், அவன் தனித்து தான் இருக்கிறான், அவன் இடத்துல எதுவுமே இல்லை, ஆனால் அவன் இடத்துல எல்லாம் இருப்பது போல தெரியுது. அதுதான் நேற்று இந்த ப்ரொஜெக்ஷன்ல நான் எப்படி படம் வெளிப்படுதுங்கிறதுக்கு உதாரணம் கொடுத்துருந்தேன். பழைய சாந்தோக்கிய உபநிஷத் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு அது புரியும். ஒரு ப்ரொஜெக்டர்லேருந்து ஒளி பாய்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை வெளியே கொண்டு வந்து திரையில ஓட்டுது, ஆனால் அத்தனை விஷயங்களும் ப்ரொஜெக்டருக்குள்ளதான் இருக்கு. ஆனால் ப்ரொஜெக்டரை வெளிப்படுத்தணும்னா ஒரு ஒளி வெளியே வரணும், அந்த ஒளி வெளியே வந்துறதுக்கு பிரதிபிம்பிப்பதற்கு ஒரு வெள்ளை திரை தேவைப்படுது. அப்போ ஒரு வெள்ளை திரை தான் இங்கே கண்ணாடி, அந்த கண்ணாடியில் தான் இப்போ நாமெல்லாம், நாம் நம்முடைய மனசு தான் இங்கே வெள்ளை திரை, நம்முடைய மனசு தான் கண்ணாடி. அப்போ இங்கே இறைவன் நம்மிடத்திலேயே தூய அறிவாக இருந்துக்கிட்டு நம்ம மூலமாக பிரகாசிக்கிறான். அப்போ பட்டு பிரதிபிம்பிக்கும் போது நமக்கு இந்த உலகம் விரியுது. அப்போ இந்த உலகத்தில் இத்தனை விவகாரங்கள் நடக்குது, ஆனால் இதெல்லாம் உண்மையா? வெள்ளைத்திரையில் ஓடுற சீன் எல்லாம் உண்மையா? உண்மை கிடையாது, ஆனால் உண்மை போல தெரியும். வெள்ளைத்திரையில் பணம் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் உண்மை போல் அந்த சீன் இருக்கும். ஆனால் அந்த வெள்ளைத்திரையில் இருக்கிற பணம் எப்போ ஆஃப் ஆகும்? ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆகிட்டா படம் ஆஃப் ஆகிடும். அப்போ அது மாதிரி இங்கே நம்மிடத்தில் இருக்கிற இறைவன் உயிர் ஆஃப் ஆகிட்டால் இங்கே படம் நின்றுடும், அப்புறம் வெறும் டெட் பாடி தான். அப்புறம் என்னங்க, நேற்று வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார் இப்போ பேச மாட்டேங்கிறாரு, நேற்று வரைக்கும் பார்த்துட்டு இருந்தார் இப்போ பார்க்க மாட்டேங்கிறாருன்னா அந்த லைட்டு ப்ரொஜெக்டர் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ப்ரொஜெக்டர் லைட் ஆஃப் ஆன உடனே படம் வர்றது நின்று போச்சு, அவ்வளோதான், அது எதுவுமே வேலை செய்யாது. அப்போ டெட் பாடி, அப்போ ஒயிட் ஸ்க்ரீன், அவ்வளோதான், வெறும் பிளைன் ஸ்க்ரீன். அப்போ பிளைன் ஸ்க்ரீனாக இருக்கிற நாம் வந்து இவ்வளோ விவகாரத்துக்குள்ளே ஈடுபட எப்படி முடியுது? நமக்குள்ளே உயிர் இருக்கிறதுனால, உணர்வு இருப்பதினால, அப்போ ப்ரொஜெக்டர் லைட் ஆனில் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்மளால் சாத்தியமாக்க முடியுது இல்லையா? இப்படி தான் இறைவன் நமக்குள்ளே பிரகாசித்து கொண்டிருக்கிறான். அப்போ இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், அவனுடைய வைபவத்தை வெளிப்படுத்துவதற்காக வெள்ளைத்திரையை பயன்படுத்திக்கிறான். ஆனால் அந்த வெள்ளைத்திரை இருந்தால்தான் அவன் வெளிப்படுவான், இல்லைன்னா ப்ரொஜெக்டருக்குள்ளேயே படம் ஓட்ட முடியாது. ப்ரொஜெக்டருக்குள்ளே எப்படி படத்தை ஓட்டுவீங்க? ப்ரொஜெக்டர்லேருந்து வெளியே ஒரு பீம் வரணும், ஒரு லைட் வரணும், அது வந்து வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகணும், ஒரு ஸ்க்ரீனில் படணும், அப்போ தான் படம் ஓடும். அப்போ அந்த ப்ரொஜெக்ஷன் சிஸ்டத்தை வெளிப்படுத்துவதற்காகவே இறைவன் இந்த வைபவத்தை உண்டு பண்ணுறான். அதுதான் இந்த பிரபஞ்சம் என்கிற விஷயம். அதில் தான் நாம் இருக்கிறோம், நம்முடைய மனசு இருக்குது, அப்படி தான் இங்கே எல்லாமே இயங்கிட்டு இருக்கு, இயக்கத்தில் இருக்குங்கிறத இங்கே மகான்கள் புரிய வைக்கிறாங்க. அப்போ நாம் இங்கே தூங்காமல் தூங்கி விழித்து கொண்ட நிலைங்கிறது என்ன? இதை உணர்வது தான் விழிப்பு நிலைங்கிறது. என்னன்னா இந்த இடத்துல நம்ம விழிச்சுக்கணும், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதில் இங்கே நம்ம விழிச்சுக்கிட்டா, அப்போ இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், அவன் இப்படியெல்லாம் தன்னுடைய வைபவத்தை தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி இப்படி உறவாடி கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில் அப்படின்னு நமக்கு புரியும். அந்த நிலைக்கு பேர் விழிப்பு. அந்த விழிப்பு நிலையில் இருக்க சொல்கிறார் வள்ளலார், அதுதான் விழித்திரு. பசித்திரு, என்ன பசி? சாப்பாட்டு பசி இல்லை, இது மாதிரி ஆன்மீக விஷயத்தை தெரிந்து கொள்ளணுங்கிற பசி, தாகம், அது வேணும் நமக்கு. ஏன்னா இந்த வாரி பசி வரணும், எனக்கு என்றைக்கு நீங்கள் சாந்தோக்கி பண்ணி கிளாஸ் எடுப்பீங்க, அதை நான் உடனே வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி, அந்த தீவிரம், அந்த நாட்டம் இருக்குல்ல, அதுக்கு பேர் பசி. அந்த பசி, அந்த பாடத்தை தெரிஞ்சுக்கணும், அதுலேருந்து நான் இன்னும் இறைத்தன்மையை எனக்குள்ள அனுபவம் ஆக்கணும் அப்படிங்கிற அந்த பசி தான் பசித்திருங்கிறாரு. சாப்பிடாம நீ பசித்திரு, அப்படியே பசியை பட்டினியாக கிடை அப்படின்னு சொன்னார்னா, அப்படி பசித்திருன்னு சொன்ன வள்ளலார் வந்து அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாரா? கொஞ்சமாவது நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும்ல. பசித்திருன்னு வள்ளலார் சொல்லிட்டாரு, அப்போ சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு, அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போ வந்தாலும் அந்த அணையா விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாருடைய ஆசிரமத்தில் அங்கே வடலூரில் அந்த விளக்கு அணைக்காமல் அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, அங்கே தினசரி உணவு தயாராகிக்கிட்டே இருக்குது, வர்றவங்களுக்கெல்லாம் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ பசித்திருன்னு சொல்லிட்டு வள்ளலார் முரண்பாடாக வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருப்பாரான்னா, அவர் சொன்ன பசித்திரு இந்த பசித்திரு, இந்த ஆத்ம ஞானத்தை அத்தியாத்ம யோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பசி வரணும். அப்படி வந்தால் தான் அந்த பசி அடங்கும், அந்த பசி அடங்கினா தான் நாம் யார் என்று நமக்கு தெரியும். நாம் இங்கே சாப்பிடாமல் இருக்கிறதில்ல பசித்திருங்கிறது. அப்போ இங்கே வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. தனித்திருங்கிறது இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் என்பதை இங்கே சொல்கிறாங்க. இப்படி தான் ஞானிகள் வந்து பூடகமாக பரிபாஷையில் பேசுகிறாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஞானம் தேவைப்படுது, அதுக்கு தான் அறிவு தேவைப்படுது. அந்த அறிவு நமக்குள்ளே மலர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ இங்கே இந்த இடத்துல சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த தூங்கும்போது இறைவனோட நம்ம போய் ஒடுங்குறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம போய் நம்மளை மறந்துட்டு ஒடுங்கக்கூடாது. அப்போ விழிப்பு நிலையில் தூங்காமல் தூங்குகின்ற அந்த விழிப்பு நிலை அனுபவம் நமக்கு எங்கே உருவாகும்னா, புத்தி விழித்து கொள்ளும் போது விழிப்பு நிலை உருவாகும். அதாவது தூக்கத்தில் வந்து மனசு இல்லாமல் போயிடும், ஆனால் விழிப்பு நிலையில் இதே மனசை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது புத்தியாக பிரகாசிக்க தொடங்கும். அப்போ புத்தியாக பிரகாசிக்க தொடங்கும் போது அது இறை அறிவாக மாறிடும், அங்கே இறைவன் பிரகாசிப்பான், அந்த இடத்துல எல்லாம் புரியும். அதுதான் உண்மையான விழிப்பு நிலை. அந்த விழிப்பு நிலைக்குள்ளே நம்ம போகிறது தான் இங்கே நம்ம எல்லாமே முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு அருமையான தியான முறை தான் இந்த தகர வித்யா என்ற தியான முறை. அப்போ என்ன, தூக்கத்தில் மனிதன் இந்த இறைவனிடம் சென்று வருகிறானா என்றெல்லாம் கேலி பேசுபவர்கள், ஒரு நாளேனும் தூங்கும் 6 மணி நேரமோ அல்லது 8 மணி நேரமோ அதில் என்ன நிகழ்ந்தது என்று முழுவதையும் நினைவு கூற இயன்றால் நல்லது. ஆனால் உண்மையில் நன்றாக தூங்கும் நேரத்தில் மனைவியோ மகனோ ஏதோ முக்கியமான ஒரு கேள்வி கேட்க அதற்கு இவன் ஏதோ சம்பந்தமில்லாமல் உளறியிருப்பான். காலையில் அவர்கள் அதை சொல்லி சிரிப்பார்கள். இன்னும் உறக்கத்தில் கனவு கண்டு உளரும் பலரும் உள்ளனர். இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, மனிதன் 24 மணி நேரமும் நாத்திகம் பேசுகின்றவனையும் சேர்த்துத்தான் இங்க நம்ம பார்க்கணும். தன் மனதை தன் கட்டுப்பாட்டில் வைக்க இயலாத நிலையில்தான் இறைவன் அவனை படைத்துள்ளான் என்று பார்க்க முடிகிறது. அப்ப இங்க வந்து இந்த படைப்பின் அம்சம் என்ன அப்படின்னா, இறைவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த வெள்ளை திரையில விதவிதமான காட்சிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும், விதவிதமான காட்சிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அந்த காட்சிகள்னால் உண்மையில் அந்த வெள்ளை திரை பாதிப்பது கிடையாது. ஏன் பாதிப்பதில்லை? காட்சியில வந்து ஒரு குண்டு வெடிக்கிற மாதிரி சீன் வந்து அப்படியே பத்தி எரியும் போது அந்த குண்டு வெடிச்ச நெருப்புல வந்து அந்த ஸ்கிரீன் எரிஞ்சு போகுமா? எரிஞ்சு போகாது. அதே மாதிரி ஒரு காட்சியில வந்து பயங்கரமான மழை பெய்யுற மாதிரி ஒரு சீனு, அப்படியே சரியான அடைமழை பெய்யுது, அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் அப்படியே நனைஞ்சு போகுமா? நனையாது. அப்ப இங்க வந்து அந்த வெள்ளை திரையில விதவிதமான காட்சிகள் தோன்றி மறையலாம், ஆனா அந்த காட்சிகளால் திரை பாதிக்கப்படுவதில்லை. அது போல இங்கு ஞானிகள் இந்த உலக விவகாரங்களில் பாதிக்கப்படுவதில்லை. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, நான் வந்து பிளைன் ஸ்கிரீனு, அந்த இறைவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இதில் ப்ரொஜெக்ஷன் ஆகி என் மேலே எல்லாமே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த விஷயத்தை நான் ஏன் ஒரி பண்ணிக்கணும், இதை பற்றி நான் ஏன் கவலைப்பட்டுக்கணும், எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது என் மேலே ஓடுற படம், என் மேலே ஓடுற சினிமா, இதுக்கு போய் நான் ஏன் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், குண்டு வெடிச்சிருச்சுன்னு பதறுவதுக்கோ அல்லது கும்பாபிஷேகம் நடந்துருச்சுன்ட்டு கோயில் கோயிலாக போய் சுற்றுறதுக்கோ இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இதுதான் ஞானிகள் நிலை. பகவான் ரமண மகரிஷி அப்படி தான் இருந்தார். பகவான் ரமண மகரிஷியினுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம படிக்கும்போது அவருடைய பயோகிராஃபியில் ஒரு இடத்துல பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து வருகின்றார்கள், அவரை சந்திக்க வராங்க பெரிய பெரிய பணக்காரர்கள், வெளிநாட்டினர்களெல்லாம் வராங்க. இந்த மாதிரி வெறும் கோமணத்தோடு உட்காந்துருக்கிறீங்க, இந்தியாவில் இது மாதிரி நிறைய சாதுக்கள் இருக்கிறது நாங்கள் கேள்விப்பட்டோம், அது மாதிரி சாதுக்கள் எல்லாம் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம், இமாலயாவில் நிறைய பேரை பார்த்தோம், தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டு உங்களை பார்க்க வந்திருக்கோம். இப்போ நீங்கள் இப்படி வெறும் காமனத்தோடு உட்காந்துருக்கீங்க, இந்த உலகத்தில் எவ்வளோ விவகாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 2nd World War நடந்துகிட்ருக்கு, 2nd World War நடந்துகிட்ருக்கு. இப்போ 2nd World War நடக்குது, 2nd உலகப்போர் நடந்துகிட்டு இருக்கு, எத்தனையோ உயிரினங்கள் கொல்லப்படுது, அங்கே எத்தனை பேரும் இறந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, பேப்பரில் படிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு இதை பற்றி வருத்தமே இல்லையா, கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன அழகாக சொல்கிறார் பதில் தெரியுமா? ஆமாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நல்லா படம் ஓடிக்கிட்டு இருக்கிறத என்னால் ரசிக்க முடியுதுன்ட்டார். ஒரே வார்த்தை, படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த படத்தை நான் ரசிக்கிறேன், பார்த்துட்டு இருக்கிறேன், மற்றபடி இந்த படத்தில் இருக்கிற சீனை மாத்துறதுக்கு இங்கே ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறார் அவர். படம் ஓடிக்கிட்டு இருக்கிறது, அந்த படத்தை நான் பார்க்குறேன், பார்வையாளனாக இருக்கிறேன். உலக போருங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு துக்கத்தை கொடுக்குற விஷயமா இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் படத்தில் நடக்கிற சம்பவங்களாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் பேட்டி கொடுக்குறாரு. இது வந்து அவருடைய பயோகிராஃபியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ எதுக்காக இதை இங்கே சொல்கிறேன்னா, ஞானிகளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் என்பது ஒரு திரைப்படம் போல, இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை எல்லாம் பார்ப்பாங்க, ஆனால் இதில் பாதிக்கப்பட மாட்டாங்க. எதுக்கு பாதிக்கணும்? அது எனது, என்னுடையது அப்படின்னு அவங்க நினைச்சா பாதிப்பு வரும். அது நம்மளுதுங்கிற அபிமானம் தான் காரணம். இப்போ நம்முடைய உறவுகள் மேல் இருக்கிற அபிமானம், நிறைய பேர் இந்த ஆன்மீகத்துக்குள்ள உயர் பரிமாண நிலைக்கு வந்துருவாங்க, ஆனால் அபிமானத்தை விட மாட்டாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனைனா இவனுக்கு பெருசாக கவலையும் வராது, கஷ்டமும் தெரியாது. ஆனால் தன்னுடைய வீட்டில் பிரச்சனைனா கவலையும் வந்துடும், கஷ்டமும் தெரியும். ஆனால் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு பேசலாம், வேதாந்தி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கலாம், நடைமுறைக்கு வர முடியாது. ஏன் வர முடியல? அந்த உண்மை நிலை, அந்த யதார்த்த நிலைக்குள்ள போக முடியல. அதுக்கு காரணம் என்ன? பிராக்டிக்கல் இல்லை, வெறும் தியரிட்டிக்கல் நாலேஜ், அதாவது பரோட்ச ஞானம், புத்தக அறிவு, அனுபவ அறிவு இல்லை. அப்போ அனுபவ அறிவு வந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த உலகம் என்பது உண்மையில் திரைப்படம், இதில் நான் பாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எது நடந்தாலும் அது நடக்கட்டும், அதை அப்படியே நான் டேக் இட் ஈஸியாக கடந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு ஞானம் இருக்கு இல்லையா, அவர்கள் தான் ஞானிகள், அவர்கள் தான் மகான்கள், அவர்கள் தான் யோகிகள். அவங்களுக்கு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உரிமைகள் கிடையாது, ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஏனென்றால் உலகம் உண்மையில் அவர்களுக்கு கிடையாது, அவர்கள் மனம் கற்பித்து கொண்ட உலகம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் இதில் மயங்க மாட்டாங்க, பாதிக்க மாட்டாங்க, தெளிவாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள தான் நம்ம ஞானிகள்னு சொல்கிறோம், மகான்கள் சொல்கிறோம், ரிஷிகள்னு சொல்கிறோம். ஆனால் ஞானி மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறவனை எப்படி நம்ம ஞானின்னு சொல்ல முடியும்? அவனை அஜ்ஞானின் தான் சொல்லணும். ஆனால் அவன் ஞானி மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பான், அப்படியே பயங்கரமாக உத்ராட்சக்கோட்டையை கழுத்து நிறைய மாட்டிக்கிட்டு அவன் ஞானி ஆயிடுவானா? கழுதைக்கு எருமைக்கு கூட நீங்கள் உத்ராட்சக்கோட்டையை மாட்டி விடலாம், கழுதைக்கு கூட நீங்கள் உத்ராட்சக்கோட்டையை போட்டு விடுங்களேன், அதுங்களும் பார்த்தா ஞானி மாதிரி தெரியும். ஆனால் ஞானம் அடைஞ்சிடுச்சா? அப்படியெல்லாம் அடைய முடியாது. ஞானம் என்பது என்னன்னா, நமக்குள்ளேருந்து மலர்றது. நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படின்னு நமக்குள்ளேருந்து மலருவதற்கு பேர் தான் ஞானம், அதுதான் விஸ்டம். அப்போ அந்த நிலை, அந்த தெளிவு, அது நமக்குள்ளே வந்துட்டால் நம்ம ஞானி ஆகிட்டோம். ஆனால் அந்த ஞானிங்கிற நிலையில் அந்த ஞானிக்கு வந்து தன்னை ஞானின்னு தெரியாது. அந்த ஞானியை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா இருப்பான், நான் பிரம்மம்னு தெரியும், நானே எல்லாமா இருக்கிறேன் அப்படின்னு ஞானிக்கு தெரியும். ஆனா பாக்குறவன் தான் அவனுக்கு ஞானின்னு சொல்லுவான். பாருங்க, அவர் நல்லா தெளிவா இருக்காரு, நல்ல அந்த நிலைக்கு போயிட்டாருங்க, அவர் ஒரு ஞானிங்க அப்படின்னு பாக்குறவன் தான் அவரை ஞானின்னு சொல்லுவானே தவிர, ஞானி தன்னை ஒருபோதும் ஞானி என்று சொல்ல மாட்டான், சொல்லிக்க முடியாது. ஏன் சொல்றதுக்கு இன்னொரு பொருள் இல்லையே, இல்லை இன்னொரு பொருள் இருந்தா தானே, ஏங்க நான் ஞானிங்க, நான் ஞானிங்க அப்படின்னு போறவர்கள்லாம் கூப்பிட்டு காட்டிட்டு இருக்கிறதுக்கு, இன்னொருத்தகிட்ட கூப்பிட்டு சொல்றதுக்கு இன்னொருத்த இருந்தா தானே. அவரே எல்லாமா இருக்கிறதுனால, அவர்கிட்டயே எல்லாமே ஒடுங்கிட்டதுனால சொல்றதுக்கு இன்னொரு செகண்ட் பர்சன் இல்லை, தேர்ட் பர்சன் இல்லை. அப்ப அவர் அவராக இருக்கிறார், அவர் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் அந்த தூய அறிவாய் பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய பிரகாச வெளிச்சத்தை பார்க்கின்ற நாம் தான் அவரை ஞானி என்று சொல்ல முடியும். ஏனென்றால் நமக்கு நாம் இருமையில் இருப்பதனால அவரை ஞானின்னு சொல்ல முடியும். ஆனா ஒருமையில் இருக்கின்ற ஞானி தன்னை ஒருபொழுதும் ஞானி என்று சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் ஞானியாவே இல்லை, அவர் பிரம்மம் ஆயிட்டார், அந்த பேரானந்த நிலையில அந்த பரமானந்த நிலையில இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்டவர்கள் வந்து தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க, தன்னை பெரிய ஆளுன்னு காட்டிக்க மாட்டாங்க, அவங்க அவங்களா இருந்துட்டு இருப்பாங்க, மற்றவர்கள் தான் அவர்களை தூக்கி விடுவாங்க. அப்படிதான் இந்த உலகத்துல நமக்கு வெளிப்பட்டார்கள் ஞானிகள் எல்லாம். அப்படிதான் ரமண மகரிஷி வெளிப்பட்டார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெளிப்பட்டார், இப்படிதான் மகான்கள் எல்லாம் வெளிப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம பாடம் வந்து இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். இதனுடைய அடுத்த பகுதி அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.